திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரிய அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
ஒரு ஒரு ஆகமத்திலையும் முன்னாடி பார்த்தேன்னா, வக்ஷே, இப்போ யாகத்தை பற்றி சிவபெருமான் சொல்லும் பொழுது, வக்ஷே யாகார்ச்சனம் புண்ணியம் காரணாகமும், இதில் சிவபெருமான் யாக அர்ச்சத்தினுடைய பலனை சொல்கிறார். வக்ஷே அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வக்ஷே யாகார்ச்சனம் புண்ணியம், யாகார்ச்சனம் புண்ணியத்தை தரவல்லது, நல்வினையை தரவல்லது. பசுனாம் பாசநாசனம், இந்த விரிவினை ஒப்பு பெற்றவர்களுக்கு ஆகிய பசுக்களுக்கு அது பாசத்தை நாசம் செய்யக்கூடியது. பசுனாம் பாசநாசனம் தர்மார்த்த ஞான சித்திஞ்ச. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை உணர்ந்து கவனிக்கணும். அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது, ஞானங்கிறத இன்பம், இன்பம் பெறுதலே இன்பம் அப்படின்னு இதன் மூலமாக நமக்கு பெறப்படுகிறது. மற்றதெல்லாம், மற்ற காமிய விஷயங்களெல்லாம், இன்ப விஷயங்களெல்லாம் நிலையானதல்ல, ஞானத்தால் பெறப்படும் இறை ஞானத்தால், இறை அனுபவியால் பெறப்படுகின்ற இன்பமே நிலையாயது கலையாயது என்பதை கொண்டு இங்கே இறைவனார் அறிவுறுத்துகிறார். தர்மார்த்த ஞான சித்திஞ்ச சோன்தே சாயுஜ்யம் ஆப்புணியாது. அதனுடைய நீண்ட வாழ்வுக்கு பின்னால் நமக்கு சாயுஜ்யத்தை அனுகிரகம் செய்கிறார். இந்த நமக்குள்ள முக்தி நிலைகளாகிய நான்கு நிலைகளில் சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் ஆகிய நான்கு நிலைகளில் சாயுஜ்ய நிலையை தரும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சிவபெருமான் தன்னுடைய வாக்காக காரணாகமத்திலே அருளி செய்கிறார் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த வேள்விகள் எல்லாமே ஞானத்தை கருதியே செய்யப்படுவனோட, வேத வேள்விகள் அனைத்தும் காணத்தை கருதி மட்டுமே செய்யப்படுவனல்ல, பயன் கருதி பலன் கருதி செய்யப்படுகின்ற வேள்விகளும் அவற்றுக்குள்ளே காணப்படுகின்றன. அவ்வாறான வேள்விகள் ஊன் வேள்விகளாக இருக்கின்றன. வேள்வி செய்வித்தலை தொழிலாக கொண்ட அந்தணர்கள் அந்த வேள்விகள் அரசர்கள் செய்வதற்கு உதவுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்கே கொள்ள வேண்டும். அதற்காக அவர்கள் எல்லோரும் மாமிசம் உண்டார்கள் அப்படின்னு நாம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இதனுடைய பொருளாக பெறப்படுகிறது. இப்போ வந்து கடவுள் வழிபாடு செய்யப்படாது ஒழினும் ஒழிக உயிர் கொலை கூடாது என்பது தான் புத்த சமண மதங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. கடவுளே வழிபாடு பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஊன் கொலை செய்யக்கூடாதுன்னு. நாம் என்ன பண்ணுறோம்? ஒழிவது கடவுள் வழிபாடின்றி ஊன் கொலை என்று அப்படின்னு நமது முத்துக்குமார சுவாமி தம்பிரான் அவர்கள் தன்னுடைய நூலில் குறிப்பிடுறார். அதாவது காசி மடம் திருப்பனந்தாள் ஆதித்தனுடைய முதல்வர் அவர்கள் சுவாமிகள் அவர்கள் சொல்லும்பொழுது, எஜமான சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவர், வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விலங்கு. நேற்றை பார்த்த அந்த புஸ்தகத்தை பற்றி அந்த நூலிலே அவர் அவ்வாறு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, கடவுள் வழிபாடு உயிர்கொலையோடு கூடாது நிற்றலே சிறப்பு. கடவுள் வழிபாடுங்கிறது வந்து உயிர்கொலை இல்லாது செய்கிறது தான் சிறப்பு, கூடினும் அமைக. அப்படி சரி, அப்படி இருந்துட்டு அப்படின்னா பரவாயில்ல, இப்போயே வழிபாடாக செய் அப்படின்னு நாம் சொல்லணும் என்பது வேத மதத்தினுடைய கருத்தாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன புரிஞ்சுக்கோங்க, கடவுள் வழிபாடு உயிர் கொலையோடு கூடாது நிற்றாலே சிறப்பு. உயிர் கொலையோடு கூடாது அப்படின்னா உயிர் கொலை இல்லாது செய்கிறதே சிறப்பு கடவுள் வழிபாட்டை. சரி, அப்படி செஞ்சிட்டோம், அப்படி உயிர் கொலையோடு அமைஞ்சால் பரவாயில்ல செய்யும், ஆனால் வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க அப்படின்னு வேத மதங்களுடைய கருத்து அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த வேத யாகங்களுடைய கருத்தாக அவருடைய பார்வை அவ்வாறு இருக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் வழிபாடு உயிர்கொலையோடு கூடாது நிற்றலே சிறப்பு, கூடினும் அமைக என்பது வேத மதங்களின் கருத்து அப்படின்னு சொல்கிறார். கடவுள் வழிபாடு செய்யப்படாது ஒழினும் ஒழிக உயிர்கொலை கூடாது என்பது புறமதங்களுடைய கொள்கை. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடவுள் வழிபாட்டை பண்ணலைனாலும் பரவாயில்ல, நான் உயிரெல்லாம் கொலை பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்பொழுது நமக்கு இந்த கடவுள் வழிபாட்டு விஷயத்தை விட அந்த உயிர்கள் மேலுள்ள பாசம் கொள்வது தான் உயர்ந்த விஷயமாக நமக்கு தோணும். இதெல்லாம் பல விஷயங்கள் இப்போ உலகத்தில் நமக்கு தோன்றுகிறது. ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அங்கே மனித நேயம் நசுக்கப்படுவதாகவும் இப்படியெல்லாம் நாம் இப்போ பல விஷயங்களை தவறாக புரிந்து கொள்கிறோம். ஒரு விஷயத்தை இங்கே செய்யும் பொழுது அது வந்து பல கோணங்கள்லேருந்து அதை பார்க்க வேண்டும். நம்முடைய ஒரே கோணத்திலிருந்து அதை பார்த்துட்டு அதுக்கு தீர்ப்பு நாம் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு நீதிபதி இருக்கிறாருன்னா ஒரு தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடி அதை அவற்றை ஆய்ந்து அந்த வழக்கை ஆயும் பொழுது அதை பல கோணங்கள்லேருந்து பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு துப்பறிவாளர் இருக்காருன்னா அவர் அவருடைய துப்பறியும் பொழுது அதை பல கோணங்கள்லேருந்து பல இடங்கள்லேருந்து பார்த்து அதனுடைய உண்மையை கண்டறிவதற்கு முற்படுவார். அப்போதான் அவரால் அது சரியான இடத்தை நோக்கி அவரால் சென்று அதை சரியான உண்மையை வெளிக்கொணர முடியும். அது மாதிரி நாம் வந்து இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது எல்லா கோணங்கள்லிருந்தும் பார்க்க வேண்டாம், ஒரே கோணத்திலிருந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இது வந்து இவ்வாறு இருக்குது. ஆகையினால இதில் வந்து வேதத்தை உடம்பட்டமை புலனாகும் அப்படின்னு சொல்கிறார். திருவள்ளுவ நாயனாரும் வேதத்துக்கு உடம்பட்டதை பல இடங்களில் அந்த வேத விஷயங்களை சொல்கிறதன் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறார். வேதத்தில் அறம் எலாம் உல என்றதன் வேதம் அறத்தினை கூறும் பொதுநூல் என்பது பெறப்படுகிறது. அறத்தை கூறுவதற்கு தான் வேதம் இருக்கிறதே தவிர உயிர்கொலை செய்வதை சொல்வதற்காக இல்லை. ஆனால் பலன் கருதி யாகங்கள் செய்வதற்கான வழிமுறைகள் அதில் இருக்குது, அதில் உயிர்கொலையும் இருக்குது. அதிலிருந்து விலகி நாம் நல்வழியை நோக்கி செல்ல வேண்டும், அல்லது எனக்கு இந்த பலன்தான் வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் கிடைக்கும். அதாவது ஒரு தாய் தந்தையர் தன்னுடைய குழந்தைக்கு ஆவண எல்லாவற்றையும் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்தே வாங்க தொடங்கி விடுகிறார், அல்லது அதற்கான தகவமைப்பை அதற்கு முன்பாலிருந்தே யோசிக்க துவங்குகிறார்கள். ஒரு குழந்தை பிறந்துருதுன்னா நமக்கு வந்து அதுக்கு செலவுக்கு பணம் வேணும். இந்த காலத்தில் படிக்க வைக்கிறது பெரும் பொருள் செலவு. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருடைய ஆஸ்தி அப்படிங்கிறது இப்போ படிப்பு என்கின்ற நிலைமைக்கு வந்துட்டு பெரிய ஆஸ்தி முழுவதையும் செலவு பண்ணி தான் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த படிப்புங்கிறது இதை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது தான் அப்படின்னு நாம் நினைத்திருக்கிறதுனால அதுவும் படிப்பு தான். அது இந்த இல்வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு முக்கியம். இருந்தாலும் படிப்புங்கிறது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் உணர்ந்தோர் கூறும் கூற்றாக இருக்கிறது. அதனால் அது மாதிரி அந்த படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம் நிறையா செலவு பண்ணுறோம் இந்த வாழ்க்கையில். இருந்தாலும் அது எல்லோருக்கும் சிறப்பாக அமைவதில்லை. ஒரு படிப்புங்கிற விஷயத்துக்காக தன்னுடைய குழந்தைகள் படிக்கணுங்கிறதுக்காக பெரியவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நாம் பார்க்குறோம். இப்படி ஒரு ஒரு விஷயத்துலேயும் படிப்பு முதற்கொண்டு அவர்களுடைய உடை உறைவிடம் இதெல்லாம் முதற்கொண்டு அவர்கள் நம்மை விட சிறப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு செய்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நிகழ்த்துகிறார்கள். இதுதான் இந்தியனுடைய சமுதாயத்தினுடைய மரபு. காலம் இருக்கும் வரை தகப்பனுடைய அனைத்து பொருள்களிலும் மகனுக்கு முழுமையாக உரிமை நேரடியாக இங்கே இருக்கிறது. ஆனால் மகனுடைய பொருள்களில் தகப்பனுடைய உரிமை சற்று குறைவாகவே காணப்படுகிறதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் என்ன தியாக வாழ்க்கையை கொள்கிறார்கள் பெற்றோர், அதனால தான் அவர்கள் பேணுவது சிறப்பாக இருக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்கிறார் ஒளவையார். வேதங்கள் எப்படி சொல்கிறதுன்னா தைத்திரியத்தில் மாத்ருதேவோபவா பித்ருதேவோபவா அப்படின்னு சொல்கிறது. இப்படியே அவர்கள் தேவர்களாக முதன்மை தேவர்களாக தேவர்களை சொல்லும்பொழுது அவங்கள தான் முதல்ல சொல்கிறது. அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வழக்கு வேத வழக்கில் எப்படி இருக்குன்னா மாத்ருதேவோபவா பித்ருதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா என்று வருகிறது. அதற்கு பிறகு அதிதி தேவோபவான்னு வருது. தெய்வங்கிறது வந்து அதிதிகளை பூஜை செய்கிறது தான் அப்படின்னு சொல்கிறது. இந்த அதிதி பூஜை அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது ஏதோ அது நம்ம தமிழ் வழக்குக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா நம்ம நினச்சிக்க வேண்டாம். விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான் அந்த அதிதி பூஜைங்கிறது. இந்த விருந்தோம்பல்ங்கிறது வந்து சாதாரண இல்லற வாழ்க்கை முறையில் நம்ம கொள்ளணும். ஆனால் மெய்ஞான வாழ்க்கை முறையில் சொல்லும்பொழுது அது அதிதி தேவோபவாங்கிறத எப்படி கொடுத்துக்கணும்னா அடியவர்களுக்கு அமுது செய்வித்தல், அடியவர்களை பேணுதல், அது மாதிரி. அதாவது அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும், அதுதான் இறை வழிபாடு, அதுதான் இறை அப்படின்னு அந்த வேதவதி நமக்கு உணர்த்துவதாக நாம் கொள்ள வேண்டும். அதுதான் சரியான பார்வையாக இருக்கும். மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா அதிதி தேவோ ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா என்று சொல்கிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற இடத்திலே அதிதிகளை அடியவர்களை சொல்கிறது. நம்முடைய சைவ சமயத்திலே அதை கடைபிடித்து தான் நாம் வேத வழியில் இப்படித்தான் நாம் பொருள் கொண்டதுனால நம் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அடியார்களுக்கு அபது செய்வித்தே வீடு வேற்றை பெற்றவர்கள் நிறைய பேர்களை நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பெற்ற மாடு வீடு செல்வம் எல்லாம் வந்து சிவனடியாருக்கு சேவை செய்வதற்கு தான்னு சொல்கிறார் பெரிய புராணத்தில். அப்படியாக இப்படி அதிதி தேவோபவா என்று சொல்கிறது. இப்போ எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு பெற்றோர் என்பவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள், செய்வார்கள். ஆனால் குழந்தைகள் என்ன செய்கிறதுனா, பெற்றோர் கருத்துக்கு மாறாக பல வேண்டுதல்களை அவர்களிடம் வைக்கின்றன இல்லையா. இதான உலகத்தினுடைய இயல்பு, மனித இயல்பு, உயிர் இயல்பு. ஆகையினால பெற்றவர்கள் அந்த வேண்டுதல்களையும் நிறைவேற்றுபவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருந்தாலும், எத்தனை விதமான பொம்மைகள் இருந்தாலும், கடை வழியே செல்லும் பொழுது குழந்தை காட்டுகின்ற அனைத்து பொருட்களையும் வாங்க ஆவல் உள்ளவர்களாகவே பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தாங்கள் வறியவர்களாக அடிமைகளாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தை அரசன் போல இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். அதாவது அவன் அரசனாக செல்வத்தில் மட்டும் இருந்தால் போராது, அவன் அறத்திலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய சமுதாயம், தமிழ் சமுதாயம், சைவ சமயம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மையாக இருக்கிறது. இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். அப்படி இந்த உலகத்து அனைத்திற்கும் மாதாவாக பிதாவாக இருக்கக்கூடிய அம்மையப்பர் நமக்கு எல்லாவற்றையும் அளித்திருக்கிறார். வேதங்களையும் ஞானங்களையும் அருளி செய்திருக்கிறார். தனு புவன கரண புவன போகங்களையெல்லாம் அருளி செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் தந்திருக்கக்கூடிய அவர்கிட்ட நாம் எதை பிறணுவோம் அதை மட்டும் கேட்பதில்லை. எல்லாம் தெரியவில்லாத விஷயங்களையெல்லாம் அவர்கிட்ட கேட்குறோம். அப்படி வேத காலத்திலிருந்து விதிக்கப்பட்ட விஷயங்களாக பலன் கருதி செய்கின்ற யாகங்கள் வேதங்கள் இருக்கின்றன. வேணும்னா நீ வச்சுக்கோ அப்படின்னு அவ சொல்கிறான். அதுக்காக ஏன்னா இதிலிருந்து விலகி யார் ஒருவன் தேர்கிறானோ அவனை தன்னோடு சேர்த்து கொள்கிறார், சாயுத்தியம் அளிக்கிறார் இறையம் பெருமானாகிய நம்முடைய பெற்றோர். வாகர்த்தா இவ சம்பிரத்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு காளிதாசர் பெயர் பாடல். காளிதாசர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லும் பொருளும் எப்படி பிரிக்க முடியாததாக இருக்கிறதோ அது மாதிரி பிரிவில்லாதிருக்கக்கூடிய ஒரே ஒருவனாகிய அந்த இறைவன் தானே தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறான். அதாவது பார்வதியாகவும் பரமேஸ்வரனாகவும் இருக்கிறான். அப்படி அந்த இறைவன் இந்த உலகத்திற்கு மாதாவாக பிதாவாக இருக்கிறான். அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பிதா என்றும், அவனுடைய கருணையானது மாதா என்றும் கொள்ள வேண்டும். மாதா பிதானோனே ரெண்டு கடவுள்கள், பார்வதி பரமேஸ்வரனோனே ரெண்டு கடவுள்னு நாம் எடுத்துட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வரிலேயே வாக்கர்த்தா இவ அப்படிங்கிறார். வாக்கும் சொல்லும் எப்படி பிரிக்க முடியாததாக இருக்கிறதோ அது மாதிரி பிரியாதவர்களாக இருக்கக்கூடிய பிரியாதவனாகிய இறைவன் அருளுள் தன்னுடைய அருளாகிய சக்தியை நமக்கு அம்மையாக பார்வதியாக இருக்கிறான். தான் தகப்பனாக பரமேஸ்வரனாக இருக்கிறான். வாகர்த்தா இவ சம்பிரத்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவ். ஜெகதம்னா உலகம், பிதரவுனா தாய் தந்தை பெற்றோர். ஜெகத பிதரவ் வந்து பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு சொல்கிறோம். வைஷ்ணவ குடும்பத்திலும் இது உயர்ந்த கொள்கைகள் இது மாதிரி இருக்குது. அவள் வந்து இதே போல் விஷயத்தை சொல்லும் பொழுது எல்லாரும் அந்த மகாவிஷ்ணுவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படின்னு கொள்கை உடையவர்கள் அவர்கள். நாம் எப்படி சொல்கிறோன்னா, தீட்சை செய்து கொண்ட அந் நல்லடியார்கள் எல்லோரும் பார்வதி பரமேஸ்வரனை தன்னுடைய தகப்பன் தாயாக கொண்டவர்களாக ஆவார்கள். தீட்சையின் பொழுது சமய தீட்சை என்பது நம்முடைய சமய பிரவேசத்தை குறிப்பது. விசேஷ தீட்சை என்பது அதற்கு அடுத்த நிலையிலே சென்று இறை வழிபாட்டுக்கு நம்மை தயார்படுத்துகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது நாம் பார்வதி பரமேஸ்வரர்களை அவுத்திரி என்று சொல்லக்கூடிய ஹோமத்தோடு கூடிய தீட்சைகளிலே அவர்களை மாதா பிதாக்களாக அக்னியிலே ஆவாகனம் செய்து அவர்கள் மூலமாக விசேஷ தீட்சையானது அவர்களுக்கு செய்ய வைக்கப்படுகிறது. ஏதாவது மந்திரோபதேசம் மற்றும் தீட்சை என்கின்ற ஞான வழியிலே உயர்ந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு ஞானவாதியாக தீட்சை செய்கின்ற ஞானாச்சாரியர்கள் அவர்களுக்கு விசேஷ தீட்சையின் பொழுது தன்னுடைய பரிசுத்தினாலே அவர்களை தூய்மையாக்கி அவர்களுடைய மனங்களிலே இந்த இகப்பர முதலானவற்றிலிருந்து விடுத்து இறைவனையே தன்னுடைய அடையும் பேராக தாய் தந்தையாக கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அழைத்து சென்று ஞானோபதேசம் செய்து விடுவார்கள். சாதாரண சகலர்களாகிய நம்மை போன்றவர்கள் அவுத்ரி என்கின்ற யாகத்தின் மூலமாக பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கி அவர்களை உணரச் செய்து, இவர் பார்வதி பரமேஸ்வரனுடைய குழந்தைகள் நீங்கள், உங்களுக்கு இனிமே தான் பேர் அப்படின்னு ஈசானம் முதலான இறைவனுடைய திருமுக நாமங்களை அவர்களுக்கு அளித்து, முன்னை அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் என்ற வகையை சொல்லி தான் தீட்சையை விளக்குவார்கள். அப்படி அந்த நாமத்தை கேட்டு அவர்களுக்கு சொல்லி அந்த இறைவனுடைய திருநாமத்தை கேட்டு அவனோடு இருந்து செஞ்சவள் அவனுடைய பெயரை மாற்றி இறைவனுடைய திருப்பெயரை தாங்கி அவருடைய குழந்தையாக மாறுவது தீட்சையினுடைய மரபாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த பார்வதி பரமேஸ்வரர்கள் என்கிறவர்கள் தான் நம்மளுடைய தாய் தகப்பனார்கள் அப்படிங்கிறது தான் இதனால் பெறப்படுகின்ற செய்தி. மாதா சம்போ பிதா கௌரி பிராதா சம்பு விநாயகவு அப்படின்னு ஒரு பாடல் உண்டு சம்ஸ்கிருதத்தில். மாதா சம்பு மாதா கௌரி பிதா சம்பு மாதா கௌரி பிதா சம்பு பிராதவு ஸ்கந்த விநாயகவு அப்படின்னு, அதாவது கௌரி அம்மாவாகவும் பிதா சம்பு ஆகிய பரமேஸ்வரராகவும் நம்மளுடைய சகோதரர்களாக விநாயகர் முருகப்பெருமானம் இருப்பதாகவும் சுதேசே புவனத்ரயம் நமக்கு மூன்று உலகங்களுமே நம்மளுடைய தேசம்தான் அப்படின்னு அந்த பாடல் சொல்கிறது. இதே மாதிரி வைஷ்ணவர்களும் எல்லாம் வந்து வைஷ்ணவ குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எல்லா உயிர்களையும் ஒரு ஒரே குடும்பமாக அவர்கள் எண்ணுவார்கள். இது மாதிரி நிறைய உயர்ந்த கொள்கைகளை உடையதாக தான் வேத நதியானது எல்லா பகுதிகளிலும் காணப்படுகிறது. சைவம் வைஷ்ணவம் எல்லா விஷயங்கள்லையும் நாம் பார்க்கும்பொழுது இந்த உயர்ந்த கொள்கையே அங்கே காணப்படுவதை காணலாம். அப்படி இருக்கும்பொழுது நாம் வந்து இந்த குழந்தை கடை வழியே செல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் பல பொருட்களை எல்லாம் இருந்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கின்ற பொருளையெல்லாம் கேட்பது போல நாம் கேட்கும்பொழுது கொடுப்பதற்காக வேதத்திலே பயன் கருதிய வேள்விகளை எல்லாம் இறைவன் விதித்திருக்கிறார். அவ்வாறு ஆகிய வேள்விகள் அது ஊன் வேள்விகளாகவும் அமைந்து விளங்குகின்றன. ஊன் வேள்விகளாகவே இருக்கின்றனன்னு சொல்ல முடியாது, ஊன் வேள்விகளாகவும் அமைந்து விளங்குகின்றன. அந்த வேள்விகளையும் செய்யத்தக்கவர்களாகவே, ஏன்னா வேட்டு வித்தல்ங்கிறது தன்னுடைய அறமாக இருப்பதனாலே அந்தனுக்குரிய நான்கு தொழிலே அந்த வேட்டு வித்தல் என்கின்ற வியாகம் செய்வித்தலும் இருக்கிறதுனால அவர்கள் மற்றவர்களுக்காக அவற்றை செய்ய வேண்டி வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த கொல்லாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மறைந்து கொண்டு மற்ற சமயத்தவர்கள் அந்த காலத்திலே புத்தர் சமணர் முதலானவர்கள் நம்மை வந்து ஆட்கொண்டு சைவம் என்பது உயிர்கொலை முதலானவற்றையும் ஏற்றத்தாழ்வுகளையும் கற்பிப்பது என்று அந்த காலநிலையிலே அவ்வாறு நிகழ்ந்திருக்கலாம், அல்லது அது பெரிதுபடுத்தப்பட்டிருக்கலாம். அவ்வாறு பெரிதுபடுத்தப்பட்டு அது வந்து அதற்குள்ளே மறைந்து கொண்டு அந்த சமயத்தை பரப்புரை செய்தார்கள். இதுதான் அவர் எப்படி சொல்லுவார்னா, கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசு நாயனார் புராணம் அதில் சொல்லுகிறார் செட்டிடார் பெருமான். கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கொல்லாமைங்கிற விஷயத்தை மறைந்து உரையும், அதை உள்ளே வச்சுட்டு அவங்க மற்ற பிரமாதமான விஷயங்களையெல்லாம் ஆடவாரமான உரைகளையெல்லாம் நிகழ்த்தி எல்லாரையும் இப்போ நிறைய பேர் கைகொள்வது மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்து மற்ற சமயங்களுக்கோ மற்ற கருத்துக்களுக்கோ நம்மை இழுத்து செல்வார்கள். அதன் மூலமாக நாம் ஏமாந்து அவ்வாறு சென்று விடாமல் உண்மையான நல்ல நிலைகளை ஆய்ந்து கண்டுபிடித்து நான் சொன்னேங்கிறதுக்காகவோ இன்னொருவர் கூறினார் என்பதற்காகவோ அவற்றை எடுத்துக்கொள்ளாமல், இவர் சொல்லிட்டார் இந்த புஸ்தகத்தில் போட்டுருச்சு இந்த நூலில் இருக்கு, ஏன்னா நம்மளுடைய இதில் வந்து இறைவனே வந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்கிற கற்றைவார் சடையார் நெற்றி கண்ணினை சிறிதையை காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிபோலாக முற்று நீர் கண்ணானாலும் முடிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்பான் தன்பாலாகிய குற்றம் தேரான் அப்படின்னு திருவிளையாடப்பதான பாடல். இதில் அந்த தர்மி அவருக்கு பொற்கிழி கொடுக்கறதுக்காக நக்கீரரோடு இறைவன் விளையாடிய திருவிளையாடச் செய்தி செய்கின்ற அந்த திருவிளையாட வரலாறு. அந்த தர்மிக்கு பொற்கிழி அருளினோன் கான் அப்படின்னு திருப்பத்தூர் தேவாரத்தில் நற்கனக நற்சங்க புலவனாக சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன் கான்னு திருப்புத்தூர் என்கின்ற திருத்தலத்திலே அருள் செய்கிறார். இந்த சங்க இலக்கிய செய்தியை திருவிளையாடற் புராணச் செய்தியை தன்னுடைய திருமுறையிலே ஏற்றி நமக்கு அறிவுறுத்துகிறார். அது மாதிரி இறைவனார் நமக்கு பல வகையிலும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் சரியான நோக்கிலே செல்வதற்காக அருளி செய்து கொண்டே இருக்கிறார். நாம் அவற்றிலிருந்து மாறி பல தடங்களுக்கு சென்று விடுகிறோம். அவ்வாறு செல்லாமல் இவர் அது சொன்னார், இவர் இதை சொன்னார், இந்த நூலில் இருக்கிறது அதில் இருக்கிறது என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் சுயமாக சிந்தித்து நூல்களை பார்த்து தெளிந்து தேறி பிறகு பல்வேறு கோணங்களிலே அதை அலசி ஆராய்ந்த பிறகு ஒரு நல்ல முடிவுக்கு வருவதுதான் உண்மையான பரித்து பகுத்தறிவாகும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு தொடர்ந்து அப்படிப்பட்ட அந்த யாகங்களிலே கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயங்கள் முதலானவற்றிலே சென்று சேராமல் பொல்லாமையே குறிக்கோளாக கொள்வது போல காட்டிக்கொண்டு அவர்கள் பல விதமத்திலும் துன்புப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக திருவாரூரில் அந்த கண் தெரியாத தண்டியடிகளை அந்த சமணர்கள் படுத்திய பாடு பெரிய புராணத்திலே நமக்கு விவரிப்பிருப்பதை நாம் பார்க்கும் பொழுது, சாதாரணமான ஒரு அருள் உணர்ச்சி கொண்டவர்கள் கூட, கருணை உடையவர்கள் கூட மிகவும் வருந்துவார்கள். அது வந்து இந்த சமயத்தை சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த இனத்தை சேர்ந்தவர், இந்த மொழியை சேர்ந்தவர், அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். எந்த இதவராக இருந்தாலும் துன்பப்படுபவர்களை கண்டு இறங்குகின்ற ஒரு உண்மையான விஷயமே பொல்லாமையாகும். அதுதான் பொல்லாமையை தவிர, நான் உயிர்கொலையெல்லாம் செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பலரை துன்பப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நாம் வரலாற்றில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் இந்த வேத விஷயத்தை விட்டு இதை பற்றியே நாம் இப்போ பேசிட்டு இருக்கிறாப்புல இருக்கோம். இதை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சில இடங்களை குறித்து காட்டுகிறேன், நீங்கள் போய் தேடி தெரிந்து தேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் உங்களுக்காக இந்த உலகத்தில் இறைவன் அருளி இருக்கிறார், நீங்களே போய் பார்க்கலாம், பொருள் தெரிந்து கொள்ளலாம். புரியாத இடங்களை நீங்கள் பல்வேறு நூல்களை பொருளுரைகளை கண்டோ அல்லது அருளாளர்களுக்கு நேரில் சென்று அவர்களிடம் கேட்டோ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். முடியாது என்று எதுவும் முயற்சி இருந்தால் முடியாதுன்னு எதுவும் இல்லை, எல்லாம் முடியும். எல்லா விதமான விஷயங்களையும் இறைவன் நமக்காக திறந்து வச்சிருக்க, நாம் தான் அவைகளை போய் தேடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். தேர்ந்திருக்கின்ற பூக்களை தேனீக்களுக்கு யாரும் காட்டுவதில்லை, அவைகள் தானாகவே சென்று தேனை சேமித்துக் கொள்கின்றன, சேமித்து வைக்கின்றன. அதை அபகரித்துக் கொள்ளுகின்றவர்களாக நாம் இருக்காமல் நாம் தேனீக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இப்பொழுது இந்த அபிசுரிந்து ஆவினவேட்டல் என்ன வள்ளுவர் சொன்னதையும், உயிர் செறிந்து செகுத்து உண்ணாமை நின்று என்கின்ற அந்த குரலை ஒரு தோணியாக பற்றிக்கொண்டு இந்த இடத்துல நாம் கடக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இதில் வந்து இதை பற்றின விஷயம் இலக்கியங்கள் எங்கேயாவது இருக்கா? அதாவது இந்த பாக யஜ்யங்களில் உயிர்வேள்வியை உயிர்கொலையை தவிர்த்த வேறு எதுவும் யாகங்களை மட்டும் செய்ய முடியுமா? 21 யாகத்தையும் கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணுமா? அப்படின்னா அதுக்கு யாராவது அந்த மாதிரி செய்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்பொழுது, நாம் அதை பற்றின ஒரு விஷயத்தை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மனநிறைவடைகிறேன். சொல், பெயர், நாட்டம், கேள்வி, நெஞ்சம் என்று ஐந்துடன் போற்றி அவைத்துணையாக எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை. நல்லா புரிஞ்சுங்க, எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை. எவ்வம்னா எந்த ஒரு உயிருக்கும் கெடுமை செய்யாது நிறைந்த கொள்கையால் உறைந்த நிறைவுடையோர் இடர் கிடையா அப்படின்பர். அதுமாதிரி அந்த உயர்ந்த கொள்கை எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை. காலை என்ன சீர்கால் வாய்மொழி உருகெழு மரபில் கடவுள் பேணியர் கொண்ட தீயின் சுடர் எழுதோறும் விரும்பி மெய் பறந்த பெரும் பெயர் ஆவுதி. ஆவுதிங்கிறது ஆகுதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல், இங்கே வந்து ஆவுதின்னு தமிழ்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து எட்டுத்தொகை அப்படிங்கிற நூலில் சொல்லப்படுகிறது. இந்த எட்டுத்தொகை நூல்களில் பதிற்று பத்து என்கின்ற ஒரு நூல். இந்த பதிற்று பத்துங்கிறது 10 சேர மன்னர்களை குறித்து பாட்டுகளை தலைவனாக கொண்டு 10 புலவர்களாலே பாடப்பட்டது. இதிலே 3வது பற்று பாடல்களை கௌதமனார் அப்படிங்கிற ஒரு அந்தன புலவர் பாடுறார். அந்த கௌதமனார் அந்த மன்னன்ட்ட போய் என்ன கேட்டு பெறுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் வந்து ஒரு விஷயம், அந்த எவ்வம் சூழாதுங்கிறத மனசில் வச்சுங்கோ. இதில் சொன்ன விஷயம், சொல், பெயர், நாட்டம், கேள்வி, நெஞ்சம் என்று ஐந்துடன் போற்றி அவை துணையாக எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை. காலை அன்ன சீர்கால் வாய்மொழி உருகெழு மரபில் கடவுள் பேணியர் கொண்ட தீயின் சுடர் எழுதோறும் விரும்பு மெய் பறந்த பெரும்பெயர் ஆகுதி. ஆகுதின்றது இப்போ இங்கே இருக்கு. ஆகையினால இந்த விஷயத்தில் நல்லா காதில் வைங்க. சுடர் எழுதோறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. எவ்வம் சுழாது விளங்கிய கொள்கைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. இந்த எவ்வம் சுழாது விளங்கிய கொள்கைங்கிறது உரையாளர்களாக எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, நான் சொல்லலை, உரையாளர்கள்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு உயிருக்கும் தீமை விளைவிக்காத கொள்கை உடைய யாகமாக இருக்கணுமா? அப்போ இந்த உயிர்கொலை இல்லாத யாகங்கள், உயிர்கொலைகளை உள்ள யாகங்களையெல்லாம் தவிர்த்துட்டு, ஏன்னா பலனை விரும்பாமல் செய்கின்ற யாகங்களை செய்யும்பொழுது இந்த உயிர்கொலையெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யாகங்களை, அந்த உயிர்கொலை இல்லாத யாகங்களை செய்து அவர்கள் விரும்பிய அந்த மோட்சத்தை அடைகிறார்கள். இதை அடைந்தவர் யார் அப்படின்னா, அவர் பேர் அந்தனர், அவர் பேர் கௌதமனார் என்பது. அவர் என்ன பாடுறார் அப்படின்னு சொன்னால், இந்த 100 பாடல்களை உடைய பதிற்றுப்பத்தில் 10 மன்னர்களை குறித்து ஒரு ஒருத்தருக்கும் 10 பாட்டு, அப்படி 100 மன்னர்களை குறி 10 மன்னர்களை குறித்து பாடப்பட்ட 100 பாடல்கள். இதில் மூன்றாவது ஒரு 10 பாடல், அதை பாடியவர் வந்து கௌதமனார் அப்படிங்கிறவர். அவர் வந்து யாரை பாடுறார் அப்படின்னா, அந்த பாட்டுடைய தலைவன் பல் யானை செல் செழுங்குட்டுவன், பல் யானை செல் செழுங்குட்டுவன், செங்குட்டுவன் சொல்கிறோம் இல்லையா, அதான் செழுங்குட்டுவன் என்கின்ற மன்னரை பற்றியது. இவர் யார் அப்படின்னா, இமயவரம்பன் நெடும் சேரலாதனின் தம்பி. இமயவரம்பன் சேரலாதனுடைய, நெடுஞ்சேரலாதனுடைய தம்பி. இவரை பற்றிய இந்த பாடல் சொல்லவிருக்கிறது. இதில் வந்து இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உதயன் சேரலாதன் முதலானவர்கள் எப்படி பெரிய கேட்டதெல்லாம் கொடுப்பவர்களாக இருப்பவர்கள், அவர்கள் வந்து மகாபாரத யுத்தத்திலே 2 படைத்திறத்திற்கும் உணவிட்டவர்கள், அவ்வளோ பெரிய கொடையாளி, அதனால் அவர்கிட்ட போய் நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி பல இடங்களையெல்லாம் கடந்து அவங்க போகிறார்கள். அங்கே போய் அவங்க போய் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. எனக்கு ஒன்று வேணும், அரசராகிய தாங்கள் வந்து அதை தந்தருள வேண்டும்னு சொல்கிறாங்க. உங்கள் வேண்டியதை பெறுவீர்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இந்த பொருள்கள் போகங்கள் மேலெல்லாம் ஆசை இல்லை, நாங்கள் மோட்சமடைய வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த மறையவர்களை எல்லாம் கூட்டி ஆய்வு செய்து சிறந்த 10 யாகங்களை செய்கிறார். அது எப்படிப்பட்ட யாகம்னா, எவ்வளவு சூடாது விளங்கிய கொள்கையுடைய யாகங்கள், அதாவது உயிர்கொலை இல்லாத இந்த 21 யாகத்தில் உயிர்கொலை யாகங்களை தவிர்த்து ஒரு 10 யாகங்களை செய்து, அந்த யாகம் 9வது யாகம் முடிந்து 10வது யாகம் வரும்பொழுது அந்த பார்ப்பனம் பார்ப்பனத்தையும் அந்த யாகத்திலிருந்து கண்ணுக்கு காணாமல் சென்று விடுகிறார்கள். ஏன்னா அவங்க அங்கே வந்து மறைந்து விட்டார்கள், அவர்கள் அடைய வேண்டிய நற்கதியை அடைந்து விட்டார்கள், அவர்கள் பெற வேண்டிய நற்கதியை அவர்கள் மன்னிடம் கேட்ட அந்த நற்கதியை பெற்றார்கள் என்பது இலக்கிய செய்தியாக, சங்க இலக்கிய செய்தி. இது வந்து ஏதோ சமய இலக்கியம் இல்லை, வேறு ஒரு புராண விஷயம் இல்லை, ஏதோ அற்புதம் நிகழ்ந்து இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் இல்லை, சங்க இலக்கியத்தினுடைய செய்தி. சங்க இலக்கியத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, பரிசாக நீங்கள் வேண்டியதை பெற்று செல்லலாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் தன்னுடைய மனைவியோடு 10 யாகங்களை அங்கே இருக்கிற அந்தணர்களை எல்லாம் வச்சு செய்து 9 யாகம் முடிந்தவுடன் அந்த பார்ப்பனம் பார்ப்பனத்தையும் காணப்படவில்லை அப்படின்னு அந்த பாடல் சொல்கிறது. இப்படியாக அதன் மூலமாக என்ன பெறப்படுகிறதுன்னா, இங்கு இந்த மாதிரி உயிர்கொலை நீற்ற யாகங்களை செய்தல் மரபு என்பதும், அவ்வாறு செய்கின்ற பொழுது நான் விரும்பிய ஞானப்பேற்றையும் அல்லது வீடு பேற்றையும் பெற முடியும், அல்லது சொர்க்கம் முதலான போகங்களையும் பெற முடியும், ஊன்வேள்விகளை செய்து நாம் விரும்பிய பலனையும் பெற முடியும், ஊன்வேலி செய்யாது ஞானத்தையும் பெற முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆகையினாலே இந்த ஊன்வேள்வி மட்டுமே இதில் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது இல்லை என்பது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஊன்வேள்வியை தவிர்த்து மற்ற யாகங்களை செய்தவர்களும் இருக்கிறார்கள் நமக்கு தெரிகிறது. அடுத்தது பெரிய புராணத்தில் சோமாசி மாரநாயனார்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த ஹவிர் யஜ்யங்களை செய்தவர். அவ்வாறு செய்வதற்கும் பொழுது அவர் வந்து 2 துறைகள்லையும், அதாவது வேதத்துறை சைவத்துறை 2 துறைகள், வேதத்தினுடைய சைவத்துறையிலும் அவர் வந்து ரொம்ப விருப்பமுடையவராக இருப்பதாக பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. அவர் செய்து எந்த உயிர்களுக்கும் ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதவராக அவர் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிலாம் சொல்லி அந்த சோமாசி நாயனாருடைய வரலாறில் அவர் அந்த சோமயாகம் சோமயாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை, அப்படி அந்த சோமாசி அப்படின்னு அதை தமிழ் படுத்தியிருக்கார் நமது பொய்யாமொழி புலவராகிய சோமயாஜி என்கின்ற அந்த வடச்சொல்லை தமிழ் சொல்லாக இலக்கணப்படி தொல்காப்பிய இலக்கணப்படி மாற்றும் பொழுது, அதாவது வருடம் அப்படின்னு வருஷத்தை சொல்கிறது மாதிரி, மூடிகம் அப்படிங்கிறது மூஷிகத்தை சொல்கிறது மாதிரி, இந்த தகாரம் சகாரம் தகாரம் இவைகளை அந்த நம்ம வடச்சொல் வராமல் நீக்கி நம்ம தமிழ் சொல்லாக ஏற்றுக்கொள்வது போல இந்த இடத்துல சோமயாஜி என்கின்ற அந்த சொல்லை சோமாசி அப்படின்னு மாற்றி சோமாசி மாறநாயனார் அப்படிங்கிற புராணமானது தெரிவிக்கிறது. அவர் அந்த வேள்வியை செய்து மோட்சம் பெற்றார் அப்படிங்கிற செய்தி நமக்கு பெறப்படுகிறது. இது மாதிரி அவருடைய புராணம் முதலானவற்றையெல்லாம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். இப்படி வேள்விகளில் 21 வகையான வேள்விகள் இருக்கிறது. அவைகளில் ஊன் வேள்விகளும் சில உள்ளன. ஊன் வேள்விகள் பலன் கருதி செய்யப்படுவனவாகும். இந்திரனுக்கு சதமகன் என்று ஒரு பெயர். சதமகன்னா 100 யாகம் செய்தவன் என்று அர்த்தம். 100 அஸ்வமேத யாகங்களை செய்தால் ஒரு இந்திர பதவி கிடைக்கும். அரசர்கள் ராஜசூயம், அஸ்வமேதம், வாஜ்பேயம் முதலான யாகைகளை எல்லாம் அதனால தான் செய்வார்கள். அவர்கள் அந்தனர்கள் ஏன் செய்தார்கள்னா, அவங்க யார் எது செய்ய வைக்கிறாங்களோ அதை செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய கடமை, அவருடைய தொழில். அதனால் அவர்கள் வந்து அவர்களுக்குரிய அறம், அதனால் அவர்கள் வந்து வேண்டி அவர்கள் செய்கின்ற யாகங்களில் அவற்றை தவிர்த்து மற்றவர்களுக்காக அவ்வாறு வேண்டி செய்ய சொன்னால் அவற்றை செய்வார்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதற்கான விஷயங்களும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே வேத வேள்விகளுக்குள்ளே அவைகளும் அடக்கம். அவற்றை சேர்த்து தான் மற்றும் சோமயஜம் 7, அவிரயஜம் 7, பாகயஜம் 7 ஆகிய ஒன்றும் இருக்கிறது. இப்படியாக இந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கு ஓரளவு எனக்கு தெரிந்தவரை சிந்தித்திருக்கிறோம். நீங்கள் நான் சொன்னதை அப்படியே நம்ப வேண்டும் என்பது அல்ல. அது மாதிரி செய்யவும் கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் வந்து இறை சிந்தனையோடு இருக்கும் பொழுது நாம் வந்து நம்ம எல்லாவற்றையும் கடந்தவர்களாக, மனம், மொழி, இனம், செயல் முதலானவர்களாக கடந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை ஒன்றையே கொண்டாக பற்றாக கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய உண்மையான சமயத்தினுடைய இது. இதை தான் நம்மளுடைய சமய நூல்கள், சாத்திர நூல்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அதனால் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் உண்மைதானா என்பதை தேடி சென்று படித்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, இதுபோல் பல விஷயங்களை நீங்கள் உங்களோடு இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லது விஷயம் உலகத்தில் நடப்பது இறை திருவுள்ளமாகும். ஏன்னா இறைவன் எப்பொழுதும் இங்கே எல்லாவற்றையும் நன்மையே செய்கிறார். நன்மையே செய்வதனாலே தான் அவருக்கு சங்கரன்னு பேர். சம் கரன் என்கின்ற அந்த பொருளை சொல்லும் பொழுது சம் என்பது நன்மை, கரன் என்பது செய்பவர். அதனால் நன்மையே செய்பவர் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். திரு மாணிக்க வாசகர் சொல்லுவார், எப்படி சொல்லுவார்னா, நீங்கள் வந்து கெட்டதும் செஞ்சிருவியோ அப்படிங்கிறது மாதிரி. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆறுகளோ சதுரர், அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால், அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று சிந்தையே கோயிலாக, அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால். இதில் சொல்லும்பொழுது அவர் சொல்லுவார், இந்த மணிவாசகருடைய திருவாசக பாடல், எனக்கு இந்த பதட்டம், இந்த மாதிரியான நேரடி காணொலிகளில் நான் அவ்வளவாக பேசி பழக்கம் இல்லாதவன், அதனால் பதட்டத்தினால இதாகிறேன். நீங்கள் எதுவும் தவறாக எண்ண வேண்டாம். நான் சொல்லதை நீங்கள் கேட்க வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்களாகவே சென்று தேடி பாருங்கள். உங்களுடைய அறிவுக்கும் நம்முடைய முன்னோர்கள் செய்த உரைகளையும் நன்றாக அலைசி ஆராய்ந்து கொள்ளுங்கள். அதனுடைய வழி என்ன, நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து தெளிந்து தேடி ஞானம் பெறுவோமாக. சிவஞான மனைவ அனைவருக்கும் சித்திக்கும் பொருட்டு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்களோ சதுரே, அந்தம் ஒன்றில ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பாக. கோயில் கொண்ட திருப்பெரும் துறை உரை சிவனே, எந்த ஏ ஈசா உடலிடம் கொண்டாய், இதற்கு யான் இளங்கோர் கைவாரே. இறைவன் நமக்குள்ளே இருந்து நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு தெரிவித்து நம்மை ஆட்கொள்வான் என்று பிரார்த்தனை செய்து தொடர்ந்து உரையை தான் நாளைய தினம் முதலாக, நாளை ஒரு நாள் என்னால் இந்த உரையை தொடங்க முடியவில்லை. வேறு அலுவல்கள், பணிகள் காரணமாக தொடர்ந்து நாளை மறுநாள் முதலாக திரும்பவும் உரை செய்ய முயற்சி செய்வோம். திரையருள் துணை நிற்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவா. இடை மருதுரையந்தாய் போற்றி, அதை இடையிங்கை தரித்தாய் போற்றி, என்னாடுடைய சிவனே போற்றி, எந்தாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து. சிவாய நமஹ. வணக்கம்.